இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது உருவான சமூக மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் கோபாலகிருஷ்ண கோகுலே. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவரும் இந்தியா சேவர்கள் அமைப்பை உருவாக்கியவரும் இவரே. அந்த அமைப்பின் மூலம் மட்டுமல்லாது காங்கிரஸ் மற்றும் இதர அரசியல் அமைப்புகளில் பணிபுரிந்ததன் மூலம் கோகுலே ஆங்கிலேய அரசிடமிருந்த சுதந்திரத்தை பெறுவது மட்டுமல்லாமல் அவர் சமூக மாற்றத்தையும் முன்னெடுத்தார். கோகுலே தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக இரு முக்கிய கொள்கைகளை பின்பற்றினார். வன்முறையை தவிர்த்தல் மற்றும் இருக்கும் அரசு நிறுவனங்களுக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வருதல். கோபாலகிருஷ்ண கோகுலே 1866 ஆண்டு மே 9 அன்று மகாராஷ்டிராவில் பிறந்தார். அப்போது இந்த மாநிலம் இந்திய மேற்கு கடற்கரையோரம் இருந்த பாம்பே பிரசிடென்சியின் ஒரு அங்கமாக இருந்தது. அவரது குடும்பம் பிராமணர்களாக இருந்த போதிலும் எளிமையில் தான் இருந்தது. அவ்வளவு கஷ்டத்திலும் கோகுலேவை ஆங்கில கல்வியில் சேர்த்தனர் அவரது பெற்றோர்கள். இதன் மூலம் ஆங்கிலேய அரசில் ஒரு கிளர்க்காகவோ சிறு அதிகாரியாகவோ வேலை கிடைக்கும் நிலையில் கோகுலே இருப்பார் என்று அவரது பெற்றோர்கள் நம்பினர். அதோடு பல்கலைக்கழக கல்வியை பெறும் முதல் தலைமுறை இந்தியர்களில் ஒருவராக இருந்த கோகுலே 1884 ஆண்டு தனது பட்டப்படிப்பை முடித்தார். கோகுலேவின் கல்வி அவருடைய எதிர்கால வாழ்க்கை தொழிலின் போக்கை மிக பெரிய அளவில் தூண்டுவதாக அமைந்தது. அவர் ஆங்கிலம் கற்றதோடு இல்லாமல் அவர் மேற்கிந்திய அரசியல் கோட்பாடுகளுக்கு உள்ளாக்கி ஜான் ஸ்டுவர்ட் மில் போன்ற தத்துவ அறிஞர்களின் பெரும் ஆர்வலராக ஆனார். ஆங்கில ஆட்சி முறையின் பல அம்சங்களை தயக்கமின்றி விமர்சித்து வந்த போதிலும் கோகுலே தன்னுடைய கல்லூரி ஆண்டுகளில் பெற்ற ஆங்கிலேய அரசியல் கோட்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மரியாதை அவருடைய வாழ்நாள் முழுவதற்கும் அவருடனே இருந்தது. சமூக மறுமலர்ச்சியாளர் மகாதேவ் கோவிந்த் ஆதரவாளராக கோகுலே 1889 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினரானார். பால கங்காதர திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் மற்றும் ஆனி பெசன் போன்ற இதர சமகாலத்திய தலைவர்களுடன் கோகுலே சாதாரண இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களில் அதிகமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக பல ஆண்டுகளாக போராடினார். அவர் தன்னுடைய எண்ணங்களில் மற்றும் மனப்பான்மையில் மிதமானவராக இருந்தார். இந்தியர்களின் உரிமைகளுக்கு ஆங்கிலேயர்களின் பெருமளவு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய பேச்சுவார்த்தை மற்றும் கலந்துரையாடல் செயல்முறையை ஆங்கிலேய அதிகாரிகளிடத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற எண்ணினார். 1895 ஆண்டு கோகுலே திலகருடன் இணைந்து காங்கிரசின் இணை செயலாளர் ஆனார். திலகர் மற்றும் கோகுலேவின் ஆரம்ப கால தொழில் வாழ்க்கை பல விதங்களில் ஒன்றாகத்தான் இருந்தது. அதோடு இருவருமே ஒரே கல்லூரியில் படித்தனர். இருவருமே கணித பேராசிரியர் ஆனார்கள் மற்றும் இருவருமே டெக்கன் கல்வி அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தனர். அதோடு இருவருமே காங்கிரஸில் ஈடுபட ஆரம்பித்த உடனே இந்தியர்களின் வாழ்க்கையை மென்மைப்படுத்துவதற்கான சிறப்பான வழிமுறை தொடர்பான அவர்களின் வேறுபட்ட எண்ணங்கள் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக்கியது. திலகருடனான கோகுலேவின் முதல் பெரும் எதிர்ப்படுதல் அவருடைய விருப்பமான செயல் திட்டத்தின் மீது மையம் கொண்டிருந்தது. அது 1891-92 ஆண்டுகளில் ஆங்கிலேய அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஜ் ஆஃப் கான்சர்ட் சட்டமாகும். கோகுலே மற்றும் அவருடைய திறந்த மனப்பான்மையுடைய கூட்டாளிகள் தங்களுடைய சொந்த இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் மற்றும் இழிவுபடுத்தல்களை தூய்மைப்படுத்த எண்ணி குழந்தை திருமண வன்கொடுமைகளை தடுத்திடும் நோக்கில் ஏற்புடைய சட்டத்தினை விரும்பினர். அந்த சட்டம் தீவிரமாக இல்லாத போதும் திருமண ஒப்பந்தத்தை 10 வயதிலிருந்து 12 வயதாக மட்டுமே உயர்த்த எண்ணியிருந்த போதிலும் திலகர் அதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்கினார். குழந்தை திருமணத்தை நீக்கும் எண்ணத்தை அவர் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்துக்களின் பாரம்பரியத்தில் ஆங்கிலேயர்கள் தலையிடும் எண்ணத்தை எதிர்த்தார். திலகருக்கு அத்தகைய மறுமலர்ச்சி நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் பிடிக்கவில்லை. ஆனால் அவற்றை சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியர்கள் தங்களே தங்கள் மீது இவற்றை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தது. எனினும் திலகரின் எதிர்ப்புகளுக்கு இடையில் கோகுலே மற்றும் மறுமலர்ச்சியாளர்கள் அன்றைய நாளை வென்று அந்த மசோதா பாம்பே பிரசிடென்சியில் சட்டமாக ஆனது. 1905 ஆண்டில் கோகுலே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் ஆனார். கோகுலே இப்போது தன்னுடைய புது பெரும்பான்மை ஆதரவை பயன்படுத்தி தன் நீண்டகால எதிரியான திலகரை வலுவிழக்க செய்து 1906 ஆண்டில் காங்கிரசின் தலைவர் வேட்பாளராக திலகரை ஆதரிக்க மறுத்துவிட்டார். இதற்குள் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது. திலகர் ஆங்கிலேய பேரரசை வீழ்த்துவதற்கு உள்நாட்டு கலவரம் மற்றும் நேரடி புரட்சியின் ஆதரவாளர். ஆனால் கோகுலேவோ ஒரு மீதான மறுமலர்ச்சியாளர். இதன் விளைவாக காங்கிரஸ் கட்சி இரு பிரிவாக உடைந்து 10 காலத்துக்கு அதன் செயல்பாட்டு தன்மையை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கியது. 1905 கோகுலே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தம்முடைய அரசியல் அதிகாரத்தின் உச்சில் இருந்தபோது இந்திய சேவர்கள் அமைப்பினை ஏற்படுத்தினார். இது அவருடைய இதயத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தது. குறிப்பாக இந்திய கல்வியின் விரிவாக்கத்தை மென்மைப்படுத்துவதற்கான திட்டத்திற்கானது. கோகுலேவுக்கு இந்தியாவில் உண்மையான அரசியல் மாற்றம் என்பது புதிய தலைமுறை இந்தியர்கள் தங்களுடைய நாட்டிற்கும் மற்றும் ஒருவர் மற்றவர்களிடம் காட்டும் உள்நாட்டு மற்றும் தாய்நாட்டு பற்றுக்கான கடமைக்கான கல்வியை பெறும்போதுதான் சாத்தியம் என்று எண்ணினார். ஏற்கனவே இருக்கும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய குடிமை சேவைகள் இந்த அரசியல் கல்வியை இந்தியர்கள் பெறுவதற்கான போதிய அளவு வாய்ப்புகள் ஏற்படுத்தவில்லை என்று அவர் எண்ணினார். இந்திய சேவர்கள் அமைப்பு இந்த தேவை நிறைவேற்றும் என்று கோகுலே நம்பினார். இந்திய சேவர்கள் அமைப்புக்கான அரசியல் அமைப்பின் முன்னுரையில் கோகுலே இவ்வாறு எழுதினார். இந்திய சேவர்கள் அமைப்பினர் நாட்டின் நலனுக்காக தங்கள் வாழ்வினை அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் நபர்கள். சமய ஆர்வத்துடன் தயார்படுத்தி இருக்கும் எல்லா சட்டமைப்பு முறைகளின் கீழ் இந்திய மக்களின் தேசிய உணர்வுகளை ஊக்குவிக்கும் அந்த அமைப்பு இந்திய கல்வியை முன்னேற்றும் நோக்கத்தை உள்ளார்வத்துடன் எடுத்துக்கொண்டது. மேலும் அதன் பல செயல்முறை திட்டங்களுடன் நடமாடும் நூலகங்களை ஒருங்கிணைத்தது, பள்ளிக்கூடங்களை தோற்றுவித்தது மற்றும் தொழிற்சங்க ஊழியர்களுக்கு இரவு வகுப்புகளை வழங்கியது. கோகுலேவின் இறப்பினை தொடர்ந்து இந்த அமைப்பு தன்னுடைய வீரத்தை இழந்த போதிலும் அது இன்றைய நாள் வரையிலும் நிலைத்திருக்கிறது. இருந்தாலும் அதன் உறுப்பினர் எண்ணிக்கை சிறிதாகவே இருக்கிறது. இந்திய தேசிய அமைப்பின் ஆரம்பகட்ட தலைவராக இருந்த போதிலும் கோகுலே சுதந்திரத்தை பற்றி முதன்மையாக கவலைப்படவில்லை. ஆனால் சமூக மறுமலர்ச்சியில் அக்கறை கொண்டிருந்தார். அத்தகைய மறுமலர்ச்சிகள் ஏற்கனவே இருக்கும் ஆங்கிலேய அரசு நிறுவனத்துக்குள்ளேயே பணி செய்வதன் மூலம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். இந்த நிலை திலகர் போன்ற அதிதீவிர தேசியவாதிகளிடத்தில் பகைமையை ஏற்படுத்தியது. இத்தகைய எதிர்ப்புகளால் தைரியம் இழக்காமல் தன்னுடைய மறுமலர்ச்சி குறிக்கோள்களை முன்னெடுத்து செல்வதற்கு கோகுலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஆங்கிலேயர்களுடன் நேரடியாக பணி செய்தார். அதோடு மகாத்மா காந்தி வளர்ச்சி பெற்று வந்த ஆண்டுகளில் கோகுலே அவருக்கு மிக பிரபலமான அறிவுரையாளராக இருந்து வந்தார். 1912 காந்தியின் அழைப்பின் பெயரில் கோகுலே தென்னாப்பிரிக்காவுக்கு வருகை புரிந்தார். ஒரு இளம் பாரிஸ்டராக காந்தி தம்முடைய தென்னாப்பிரிக்கா பேரரசுக்கு எதிரான போராட்டங்களில் இருந்து திரும்பி கோகுலேவிடமிருந்து தனிப்பட்ட முறையில் அறிவுரைகளை பெற்றார். இதில் இந்தியா பற்றிய அறிவாற்றலும் புரிதலும் மற்றும் சாதாரண இந்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் உள்ளடக்கியது. 1920 காந்தி இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவராக உருவானார். காந்தி கோகுலேவை தன்னுடைய அறிவுரையாளர் மற்றும் வழிகாட்டி என குறிப்பிட்டிருக்கின்றார். காந்தியும் கூட கோகுலேவை ஒரு போற்றத்தக்க தலைவர் மற்றும் சிறந்த அரசியல்வாதியாக ஏற்றுக்கொண்டு அவர் படிகம் போன்று சுத்தமானவர், ஆட்டுக்குட்டி போன்று மென்மையானவர், சிங்கம் போல வீரமுடையவர், தவறுக்கு பெருந்தன்மை கொண்டவர், மேலும் அரசியல் அரங்கில் ஒரு சரியான மனிதர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கோகுலேவுடன் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த போதிலும் அரசியல் மாற்றங்களை பெறுவதற்கான ஒரு வழியாக மேற்கத்திய நிறுவனங்களில் கோகுலே வைத்திருக்கும் நம்பிக்கையை காந்தி நிராகரித்தார். அதன் விளைவாக அவர் கோகுலேவின் இந்திய சேவர்கள் அமைப்பில் உறுப்பினராக சேர விரும்பவில்லை. அதோடு கோகுலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பொதுவாக கோகுலே இன்ஸ்டிடியூட் என்று அறியப்படுவது, இந்தியாவில் இருக்கும் மிக பழமையான பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது மகாராஷ்டிராவின் புனேவில் உள்ள டெக்கன் ஜிம்கானா பகுதியில் இருக்கும் BMCC சாலையில் அமைந்திருக்கின்றது. இந்த நிறுவனம் திரு RR காலே அவர்களால் இந்திய சேவர்கள் அமைப்புக்கு வழங்கப்பட்ட நிலையான நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்திய சேவர்கள் அமைப்பினர் தான் இந்த நிறுவனத்தின் அறங்காவலர்கள் ஆவார்கள். கோகுலே தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக இயங்கிக் கொண்டு இருந்தார். இதில் வெளிநாட்டு பயணங்களும் அடங்கும். 1908 இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட பயணம் அல்லாது அவர் 1912 தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுள்ளார். அவருடைய ஆதரவாளரான காந்தி அங்கு வசித்துக் கொண்டிருந்த சிறுபான்மை இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மென்மைப்படுத்துவதற்கான பணிபுரிந்து கொண்டிருந்தார். இந்திய கல்வியை மென்மைப்படுத்துவதற்காக முனைத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து இந்திய சேவர்கள் அமைப்பு, காங்கிரஸ் மற்றும் சட்டப்பேரவையிலும் ஈடுபட்டு வந்தார். எனினும் இத்தகைய மன அழுத்தங்கள் தான் உயிர் பலியை வாங்கிக் கொண்டது. 1915 பிப்ரவரி 19 நாள் கோகுலே தம்முடைய 49 வயதில் உயிரிழந்தார். ஸோ மக்கள்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் ஹியரிங் வார்த்தா பாட்காஸ்ட். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வார்த்தா பாட்காஸ்ட்.